Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
कृपा मर्यादियों की कृपा महात्माओं को भी कृपा आशीर्वाद. यह वास्तव में सब कुछ अपने ऊपर आप ही करना है बच्चों को. मेरे से कोई भी बेकायदे काम तो नहीं होता है. अगर होता है खाता है तो फिर वो काम न करना है. अगर किया है तो बाप को लिख देना है. लिखने से ही जैसे अपने ऊपर कृपा करते आशीर्वाद करते हैं, न लिखने से वह अपने ऊपर अकृपा अथवा आशीर्वाद नहीं करते और ही अपन को नुकसान पहुंचाते हैं. इनमें बाप कहते हैं बाप को याद करो, वर्षों को याद करो. मन बना बाबा मजा जी
उंडु पत्तु रंडार्ति पदनाल काले मुरली ओम शांति बाप दादा मधुबन. இனிய குழந்தைகளே, சர்வசக்தி வானான தந்தை உங்களுக்கு சக்தி கொடுப்பதற்காகவே வந்துள்ளார். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக நினைவில் நிலைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக தொடர்ந்தும் சக்தியை பெறுவீர்கள். இந்த நாடகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு அனைத்திலும் மிக சிறந்த பாகத்தை கொண்டிருக்கிறீர்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே எல்லையற்ற தந்தைக்குரியவர்கள். கடவுள் ஆசிரியராகி உங்களுக்கு மாத்திரமே கற்பிக்கின்றார். எனவே நீங்கள் பாக்கியசாலிகள் அல்லவா? உலக அதிபதி உங்கள் விருந்தாளியாக வந்துள்ளார். அவர் உங்கள் ஒத்துழைப்புடன் உலகிற்கு நன்மை செய்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அழைத்ததால் அவர் வந்துள்ளார். இதுவே இரு கைகளாலும் தட்டுவதாகும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து முழு உலகையும் ஆட்சி புரிவதற்கான சக்தியை பெறுகிறீர்கள். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, உங்கள் புத்தியில் ஞானத்தை மிகவும் நன்றாக கிரகித்து பல ஆத்மாக்களுக்கு வாழ்க்கை என்ற தானத்தை வழங்குங்கள். சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுபவராகுங்கள். இரண்டாவது, இந்த இனிய சங்கம யுகத்தில் உங்கள் வருமானத்தை ஈட்டிக் கொள்வதோடு தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் முழு ஆஸ்தியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை சதா சந்தோஷம் நிறைந்ததாக்கிக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அன்பு எனும் விமானத்தின் மூலம் நெருக்கத்தை அனுபவம் செய்கின்ற ஓர் அன்பான ரூபம் ஆவீர்களாக. நீங்கள் அன்பு எனும் விமானத்தின் மூலம் நெருக்கத்தை அனுபவம் செய்கின்ற ஓர் அன்பான ரூபமாவீர்களாக. குழந்தைகள் அனைவரிலும் பாப்தாதாவின் அன்பு அமிழ்ந்துள்ளது. அந்த அன்பின் சக்தியினால் அனைவரும் பறக்கின்றார்கள். அன்பு என்னும் விமானம் சரீரத்தையும் மனதையும் இதயத்தையும் தந்தைக்கு நெருக்கமாக வர செய்கின்றது. அனைவரும் ஞானம், யோகம், தாரணையில் தங்கள் சக்திக்கேற்ப வரிசக்கிரமமாக இருந்தாலும் அன்பில் அனைவரும் முதல் இலக்கமாக இருக்கிறார்கள். இந்த அன்பே பிராமண வாழ்வை வெளிப்படுத்தும் பிரதான அடிப்படையாகும். அன்பு என்றால் நெருக்கமாக இருப்பதும் சித்தி அடைவதும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இலகுவாக கடந்து செல்வதும் என்று அர்த்தமாகும். அன்பு என்றால் நெருக்கமாக இருப்பதும் பாஸ், சித்தி அடைவதும் பாஸ், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இலகுவாக கடந்து செல்வதும் பாஸ் என்று அர்த்தமாகும். ஸ்லோகம். உங்கள் கண்களில் தந்தையை அமிழ்த்துங்கள். நீங்கள் மாயையின் பார்வையிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். உங்கள் கண்களில் தந்தையை அமிழ்த்துங்கள். நீங்கள் மாயையின் பார்வையிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றார்கள். நீங்கள் ஆசிரியரின் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். அத்துடன் பாபா குழந்தைகளாகிய உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக குருவாகவும் வந்துள்ளார் என்பதும் உங்களுக்கு தெரியும். தந்தை கூறுகின்றார், ஓ ஆன்மீக குழந்தைகளே, நான் இங்கமர்ந்திருந்து உங்களை அப்பால் அழைத்து செல்லவே வந்துள்ளேன். இவ்வுலகம் பழையதாகிவிட்டது, இவ்வுலகம் அழுக்கானது என்பதும் உங்களுக்கு தெரியும். குழந்தைகளாகிய நீங்களும் அழுக்காகிவிட்டீர்கள். நீங்கள் உங்களை பற்றி கூறியதுண்டு, ஓ தூய்மையாக்குகின்ற பாபாவே, வந்து தூய்மையற்ற எங்களை இந்த துன்ப உலகிலிருந்து அமைதி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இப்போது நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். ஆகையால் இது உங்கள் இதயத்தில் இருக்க வேண்டும். தந்தையும் கூறுகின்றார், நீங்கள் அழைத்ததனால் உங்கள் அழைப்பை ஏற்று நான் வந்துள்ளேன். உண்மையில் வாருங்கள் என்று நீங்கள் கூவி அழைத்ததை தந்தை ஞாபகப்படுத்துகின்றார். அப்படி அல்லவா, நீங்கள் அவரை கூவி அழைத்தீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் நினைவு கூறுகின்றீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப முன்னைய சக்கரத்தில் அவர் செய்ததை போன்று பாபா இப்பொழுது வந்துள்ளார். அம்மக்கள் திட்டங்களை வகுக்கின்றார்கள். ஆனால் இதுவோ சிவபாபாவின் திட்டமாகும். இந்நேரத்தில் அனைவரும் தங்களுக்கென்று சொந்த திட்டங்களை கொண்டுள்ளார்கள். அவர்கள் இதை செய்வோம், அதை செய்வோம் என 5 வருடங்களுக்கான திட்டங்களை எல்லாம் தீட்டுகின்றார்கள். அவர்கள் அனைவரும் என்ன திட்டங்களை தீட்டியுள்ளார்கள் என பாருங்கள். முன்னர் வழக்கமாக அவர்கள் ஒருபோதும் திட்டங்களை தீட்டுவதில்லை. ஆனால் இப்பொழுது அவர்கள் திட்டங்களை வகுக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இது எங்கள் பாபாவின் திட்டம் என்பதை அறிவீர்கள். நாடக திட்டத்திற்கு ஏற்ப 5000 வருடங்களுக்கு முன்னர் நான் இந்த திட்டத்தை தீட்டியுள்ளேன். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு விலை மாதர் இல்லத்தில் சந்தோஷமற்றவராகியதால் நான் உங்களை சிவாலயத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளேன். அந்த அமைதி தாமமே சிவனின் அசரீரியான தாமம், சிவாலயம் ஆகும். சந்தோஷ தாமமே சிவனின் சரீர பூமியாகும், சிவாலயம். எனவே தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்நேரத்தில் புத்துணர்ச்சி ஊட்டுகின்றார். நீங்கள் தந்தையின் முன்னிலையில் நேரடியாக அமர்ந்துள்ளீர்கள். நீங்கள் உங்கள் புத்தியில் தந்தை வந்துள்ளார் என்ற நம்பிக்கையை கொண்டுள்ளீர்கள். பாபா என்ற வார்த்தை மிக இனிமையானது. ஆத்மாக்களாகிய நீங்களே தந்தையின் குழந்தைகள் என்பதையும், பின்னர் உங்கள் பாகத்தை நடிப்பதற்காக இந்த பாபாவிற்கு உரியவராகியுள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நீண்ட காலமாக பௌதீக பாபாமார்களையும் கொண்டிருந்தீர்கள். சத்திய யுகத்திலிருந்தே உங்கள் சந்தோஷ துன்ப பாகங்களை நடத்துள்ளீர்கள். இப்பொழுது உங்கள் துன்ப பாகங்கள் முடிவிற்கு வருகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் 21 பிறவிகள் முழுவதற்குமான உங்கள் சந்தோஷ பாகங்களை நடித்துள்ளீர்கள். பின்னர் நீங்கள் அரை சக்கரத்திற்கு உங்கள் துன்ப பாகங்களை நடித்துள்ளீர்கள். இப்பொழுது பாபா இதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். எனவே பாபா உங்களை வினவுகின்றார், உண்மையில் அது அவ்வாறு இருந்ததா? இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் சந்தோஷ பாகங்களை அரை சக்கரத்திற்கு நடிக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த ஞானத்தினால் நிறைந்தவராகிய பின்னர் வெறுமையாகுகின்றீர்கள். பின்னர் தந்தை உங்களை நிரப்பி விடுகிறார். உங்கள் கழுத்தை சுற்றி வெற்றி மாலை உள்ளது. உங்கள் கழுத்தை சுற்றி ஞான மாலையும் உள்ளது. உண்மையில் நாங்கள் தொடர்ந்தும் சக்கரத்தை சுற்றி வருகின்றோம். சத்திய திரேதா துவாபர கலியுகங்கள் உள்ளன. பின்னர் நாங்கள் இந்த இனிய சங்கம யுகத்தினுள் வருகிறோம். இது இனிமையானதென அழைக்கப்படுகிறது. அமைதி தாமம் இனிமையானது அல்ல, அதி மங்களகரமான நன்மை பயக்கும் சங்கம யுகமே அனைத்திலும் இனிமையிலும் இனிமையானதாகும். நாடகத்தில் நீங்கள் அனைத்திலும் மிக சிறந்த பாகங்களையே கொண்டுள்ளீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தைக்கு உரியவராகியதால் நீங்கள் மிக அதிர்ஷ்டசாலிகளாவீர்கள். அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். இது அத்தகையதொரு மேன்மையான இலகுவான கல்வியாகும். நீங்கள் மிகவும் செல்வந்தர்கள் ஆகுகின்றீர்கள். இதில் நீங்கள் முயற்சி எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. வைத்தியர்களும் பொறியியலாளர்களும் அதிகளவு முயற்சி செய்கின்றார்கள். நீங்கள் ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். குழந்தைகளுக்கு தங்கள் தந்தையின் வருமானத்தில் உரிமையுள்ளது. நீங்கள் இதனை கற்று 21 பிறவிகளுக்கான ஓர் உண்மையான வருமானத்தை ஈட்டிக் கொள்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதில் உங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படுவதில்லை. இதுவே சத்தமற்று ஓதுதல் என அழைக்கப்படுகிறது. பாபா வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தையும் கூறுகிறார், நான் வந்துள்ளேன். எனவே இரு கைகளும் கைதட்டிக் கொண்டிருக்கும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் பிறவி பிறவியாக செய்த உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். 5 விகாரங்களுக்கான இராவணன் உங்களை பாவ ஆத்மாக்களாக ஆக்கிவிட்டான். பின்னர் நீங்கள் தூய்மையாகவும் புண்ணியாத்மாக்களாகவும் ஆக வேண்டும். இது உங்கள் புத்தியில் பதிய வேண்டும். நாங்கள் தந்தையின் நினைவின் மூலம் தூய்மையாகி பின்னர் அவருடன் மீண்டும் வீட்டிற்கு செல்வோம். இக்கல்வியின் மூலம் நாங்கள் வலிமை பெறுகிறோம். தேவ தர்மத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது, தர்மமே சக்தியாகும். தந்தை சர்வசக்திவான் ஆவார். எனவே உலகில் அமைதியை ஸ்தாபிப்பதற்காக நாங்கள் பாபாவிடமிருந்து சக்தியை பெறுகிறோம். எவராலும் எங்களிடமிருந்து அந்த ஆட்சி உரிமையை அபகரிக்க முடியாது. நீங்கள் அதிகளவு சக்தியை பெறுகின்றீர்கள். எவ்வாறு அரசர்கள் தங்கள் கைகளில் அதிக அதிகாரத்தை பெறுகிறார்கள் என பாருங்கள். மக்களுக்கு அவர்களை இட்டு அதிக பயம் உள்ளது. அரசர் ஒருவருக்கு பல பிரஜைகளும் சேனைகளும் உள்ளன. ஆனால் அது தற்காலிகமான சக்தியாகும். இந்த சக்தி 21 பிறவிகளுக்கானது. நாங்கள் இப்பொழுது சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து உலக ஆட்சி புரிவதற்கான சக்தியை பெறுகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் மீது அந்த அன்பு இருக்கின்றது. தேவர்கள் நடைமுறை ரூபத்தில் இல்லாத போதிலும் அவர்கள் மீது மக்களுக்கு அதிகளவு அன்பு உள்ளது. அவர்களது பிரஜைகள் அவர்களுக்கு முன்னால் நேரடியாக இருக்கும் போது அவர்கள் மீது அவர்களுக்கு அதிகளவு அன்பு இருக்கும். இந்த சக்தி அனைத்தையும் நீங்கள் நினைவு யாத்திரை மூலமே நீங்கள் பெறுகிறீர்கள். இவ்விடயங்களை மறந்து விடாதீர்கள். தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் அதிகளவு சக்தி உடையவர்களாகுவீர்கள். வேறு எவரையும் சர்வசக்திவான் என அழைக்க முடியாது. அனைவருமே சக்தியை பெறுகிறார்கள். இந்நேரத்தில் எவரிடமும் அந்த சக்தி இல்லை. அனைவரும் சமப்பிரதானமானவர்கள். அந்நேரத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் ஒரே ஒருவரிடம் இருந்து சக்தியை பெற்றிருப்பார்கள். பின்னர் அவர்கள் வந்து அவர்களது சொந்த ராஜ்யத்தில் தங்களின் சொந்த பாகங்களை நடிப்பார்கள். அவர்கள் தங்களது சொந்த கர்ம கணக்குகளை முடித்து வரிசைக்கிரமமாக சக்திசாலிகளாகுவார்கள். முதலாம் இலக்க சக்தி என்பது தேவர்களுடையதாகும். லட்சுமி நாராயணனே உண்மையில் முழு உலகினதும் அதிபதிகள் ஆவார்கள். நீங்கள் முழு உலக சக்கரத்தையும் உங்கள் புத்தியில் கொண்டுள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த ஞானத்தை உங்களுக்குள் கொண்டிருப்பது போன்று பாபாவின் ஆத்மாவும் ஞானம் அனைத்தையும் கொண்டுள்ளது. இப்பொழுது அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். நாடகத்தில் பாகம் பதியப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிறது. அந்த பாகம் 5000 வருடங்களின் பின்னர் மீண்டும் இடம்பெறும். இதனை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சத்திய யுகத்தில் நீங்கள் ஆட்சி செய்யும் போது தந்தை ஓய்வு பெற்றவராக இருக்கிறார். அவர் மீண்டும் மேடைக்கு எப்போது வருகிறார்? நீங்கள் எப்போது சந்தோஷமற்றவர் ஆகினீர்கள்? பதிவு முழுவதும் அவரிலேயே பதியப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மா மிகவும் சின்னஞ்சிறியவர் என்றாலும் அதிகளவு புரிந்துணர்வை கொண்டுள்ளார். தந்தை வந்து உங்களுக்கு அதிகளவில் புரிந்துணர்வை கொடுக்கின்றார். பின்னர் சத்திய யுகத்தில் நீங்கள் இவை அனைத்தையும் மறந்து விடுகிறீர்கள். இந்த ஞானத்தை நீங்கள் சத்திய யுகத்தில் கொண்டிருப்பதில்லை. அங்கே நீங்கள் தொடர்ந்தும் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். சத்திய யுகத்தில் நீங்கள் தேவர்களாக இருந்து சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள் என்பதை இந்நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது பிராமணர்கள். நாங்கள் மீண்டும் ஒரு முறை தேவர்களாகின்றோம். இந்த ஞானத்தை உங்கள் புத்தியில் மிக நன்றாக நீங்கள் கிரகிக்க வேண்டும். பிறருக்கு விளங்கப்படுத்துவதில் சந்தோஷம் அனுபவம் செய்யப்படுகின்றது. அது நீங்கள் அவர்களுக்கு வாழ்க்கை தானம் செய்வது போன்றதாகும். மரணம் வந்து அனைவரையும் அழைத்து செல்கிறது என்று கூறப்படுகின்றது. மரணம் என்று எதுவுமே இல்லை. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். ஆத்மா கூறுகிறார், நான் ஒரு சரீரத்தை நீக்கிவிட்டு வேறொன்றை எடுக்கின்றேன். மரணம் என்னை உண்பதில்லை. ஆத்மாவுக்கு உணர்வு உள்ளது. ஆத்மா கருப்பையில் இருக்கும் போது அவர் காட்சிகளை காண்பதுடன் துன்பத்தையும் அனுபவம் செய்கின்றார். ஆத்மா உள்ளார்த்தமாக தண்டனையை அனுபவம் செய்வதனாலேயே கருப்பை ஒரு சிறை என அழைக்கப்படுகின்றது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட அத்தகைய அற்புதமானதொரு நாடகமாகும். ஆத்மாக்கள் காட்சிகளை காணும் போது கருப்பை என்னும் சிறையில் தண்டனையை அனுபவம் செய்கின்றார். அவர் ஏன் தண்டனையை பெறுகின்றார்? அந்த ஆத்மாவிற்கு ஒரு காட்சி கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் இத்தனை பிழையான விடயங்களை செய்ததுடன் இன்ன இன்னாருக்கு துன்பத்தை விளைவித்தீர்கள். நீங்கள் அக்காட்சிகள் அனைத்தையும் கருப்பையினுள் காண்கின்றீர்கள். இருப்பினும் வெளியில் வந்ததும் நீங்கள் பாவாத்மக்களாகவே ஆகுகின்றீர்கள். பாவங்கள் அனைத்தும் எவ்வாறு எரிக்கப்பட முடியும்? அது நினைவு யாத்திரையின் மூலமே நிகழும் என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. சுய தரிசன சக்கரத்தை சுழற்றுவதனாலும் உங்கள் பாவங்கள் துண்டிக்கப்படுகின்றன. தந்தை கூறுகின்றார், சுய தரிசன சக்கரத்தை சுழற்றுகின்ற இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை சுழற்றினால் பிறவி பிறவியாக நீங்கள் சேர்த்த பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் சக்கரத்தையும் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்தவரையும் நினைவு செய்ய வேண்டும். பாபா எங்களை சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுபவராகவும் ஆக்குகின்றார். அவர் எங்களை அவ்வாறு ஆக்குகின்றார். ஆனால் தினமும் புதியவர்கள் வரும்போது அவர்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டப்பட வேண்டும். நீங்கள் ஞானம் அனைத்தையும் பெற்று விட்டீர்கள், உங்கள் பாகங்களை நடிப்பதற்காகவே நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்த நீங்கள் இப்போது வீடு திரும்ப வேண்டும். இவ்வாறாக நீங்கள் தொடர்ந்தும் சக்கரத்தை சுற்றுகின்றீர்களா? குழந்தைகள் அதிகமாக அதனை மறந்து விடுகிறார்கள் என தந்தைக்கு தெரியும். சக்கரத்தை சுழற்றுவதில் எவ்வித சிரமமும் இல்லை. அத்துடன் உங்களுக்கு அதிக நேரமும் இருக்கிறது. இறுதியில் நீங்கள் சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுகின்ற ஸ்திதியையும் கொண்டிருப்பீர்கள். நீங்களும் அவர்களைப் போல் ஆக வேண்டும். சந்நியாசிகளால் இக்கட்டுதல்களை கொடுக்க முடியாது. குருமார்களுக்கும் கூட சுயதர்சன சக்கரத்தை பற்றி தெரியாது. அவர்கள் கூறுகிறார்கள், நான் கங்கைக்கு செல்வோம், பலர் அங்கு நீராடுகிறார்கள். அங்கு நீராட வரும் மக்களிடமிருந்து குருமார்கள் பெருந்தொகையான வருமானத்தை ஈட்டுகின்றார்கள். மக்கள் மீண்டும் மீண்டும் யாத்திரைக்கு செல்கின்றார்கள். அந்த யாத்திரைக்கு இந்த யாத்திரைக்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது என பாருங்கள். இந்த யாத்திரை அந்த யாத்திரைகள் அனைத்தையும் முடிவடைய செய்கிறது. இந்த யாத்திரை மிகவும் இலகுவானதும், அத்துடன் சக்கரத்தையும் சுழற்றுங்கள். ஒரு பாடல் உள்ளது, நாங்கள் 4 திசைகளையும் சுற்றி வந்தோம், அவ்வாறு இருந்தும் உங்களிடமிருந்து தொலைவிலேயே இருந்தோம். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து தொலைவிலேயே இருந்தீர்கள். நீங்கள் அதனை உணர்கிறீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து தொலைவிலேயே இருந்தீர்கள். நீங்கள் அதனை உணர்கிறீர்கள். அம்மக்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் பல தடவைகள் எங்கு சுற்றி வந்துள்ளீர்கள் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது அவை அனைத்திலும் இருந்து விடுபட்டவராகிவிட்டீர்கள். எங்கெல்லாம் சுற்றிய போதிலும் நீங்கள் நெருங்கி வரவில்லை, மாறாக நீங்கள் தொலைவிற்கே சென்றீர்கள். இப்பொழுது நாடகத்திற்கு ஏற்ப அனைவரையும் தன்னுடன் மீண்டும் அழைத்து செல்வதற்கு தந்தையே வர வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் எனது வழிகாட்டல்களை பின்பற்றி தூய்மையாகுங்கள். இவ்வுலகை பார்த்தும் பார்க்காதீர்கள். புதிய வீடு கட்டப்பட்டு ஆயத்தமாக உள்ள போதிலும் நீங்கள் இன்னும் பழைய வீட்டிலேயே வாழ வேண்டும். உங்கள் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே தந்தை சங்கம யுகத்தில் வருகிறார். ஓர் எல்லையற்ற ஆஸ்தியானது எல்லையற்ற தந்தையிடமிருந்தே பெறப்படுகிறது. தங்கள் லௌகீக தந்தையின் ஆஸ்தி தங்களுடையதே என குழந்தைகளுக்கு தெரியும். அந்த சந்தோஷத்தை அவர்கள் பேணுகிறார்கள். அவர்கள் தங்கள் வருமானத்தை ஈட்டுவதுடன் தங்கள் லௌகீக தந்தையின் ஆஸ்தியையும் பெறுகிறார்கள். நீங்கள் ஓர் ஆஸ்தியை மாத்திரமே பெறுகிறீர்கள். அங்கு நீங்கள் உங்கள் சொர்க்க ஆஸ்தியை எவ்வாறு பெறுகின்றீர்கள் என உங்களுக்கு தெரிந்திருக்காது. அங்கு உங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏனெனில் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சக்தியை பெறுகிறீர்கள். ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே தூய்மையாக்குபவர். அவரே உங்கள் பாவங்களை அழிக்கின்றார். தந்தையை நினைவு செய்து சுயதர்சன சக்கரத்தை நீங்கள் சுழற்றுவதன் மூலமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. இதனை நீங்கள் மிகவும் நன்றாக குறித்துக் கொள்ள வேண்டும். இதனை விளங்கப்படுத்தினால் போதுமானது. நீங்கள் மேலும் முன்னேறும் போது அதிகமாக பேச வேண்டியதில்லை. ஒரு சமிக்ஞை போதுமானது. எல்லையற்ற தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டுவிடும். சாதாரண மனிதனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கும் சாதாரண பெண்ணிலிருந்து லட்சுமி ஆகுவதற்குமே நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் அதனை நினைவு செய்கிறீர்கள் அல்லவா? இவ்விடயங்கள் வேறு எவரது புத்தியிலும் புகுவதில்லை. நீங்கள் இங்கு வரும்போது புதிய உலகான சொர்க்கத்தின் ஆஸ்தியை பாப்தாதாவிடம் இருந்து கோர வேண்டும் என்பதை உங்கள் புத்தி உணர்கிறது. தந்தை கூறுகிறார், சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுவதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இப்பொழுது உங்களை வைரம் போலாக்குகின்ற அந்த ஒரே ஒருவரை பாருங்கள். நீங்கள் இதனை புரிந்து கொள்கின்றீர்கள். வேறு எதனையும் பார்க்க வேண்டியதில்லை. இதனை நீங்கள் தெய்வீக காட்சியின் மூலம் புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாவே இந்த சரீரத்தின் மூலம் கற்கின்றார். இந்த ஞானத்தை நீங்கள் இந்நேரத்திலேயே பெறுகிறீர்கள். நாங்கள் என்ன செயலை செய்தாலும் ஒரு சரீரத்தை எடுத்த பின்னர் ஓர் ஆத்மாவே அச்செயல்களை செய்கின்றார். பாபா உங்களுக்கு கற்பிக்க வேண்டும், அவருடைய பெயர் என்றும் சிவன் என்பதாகும். சரீரங்களின் பெயர்கள் மாறும், அவருடைய பெயர் என்றும் சிவன் என்பதாகும். சரீரங்களின் பெயர்கள் மாறும், இச்சரீரம் என்னுடையதல்ல, இது இவரின் பிரம்மாவின் சொத்தாகும். சரீரமே ஆத்மாவின் சொத்தாகும். அதன் மூலம் அவர் தனது பாகத்தை நடிக்கின்றார். இது இலகுவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விடயமாகும். ஒவ்வொருவரிலும் ஓர் ஆத்மா இருக்கின்றார். ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் வெவ்வேறான பெயர் உள்ளது. அவர் பரமாத்மா ஆவார், அவரே அதிமேலானவர், ஒரேயொரு கடவுளே படைப்பவர் என்றும், ஏனைய அனைவரும் தங்கள் பாகங்களை நடிக்கின்ற படைப்புகள் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். எவ்வாறு ஆத்மாக்கள் வருகின்றனர் என்பது உங்களுக்கு தெரியும். முதன் முதலில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தில் மிக சொற்ப ஆத்மாக்கள் இருந்தனர். பின்னர் இறுதியில் அவர்களே முதலாவதாக வருவதற்கும் தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றார்கள். இது தொடர்ந்தும் சுற்றி கொண்டிருக்கும். உலக சக்கரத்தை போன்றதொரு மாலையாகும். நீங்கள் ஒரு மாலையை சுற்றும் போது மணிகள் அனைத்தும் ஒரு வட்டமாகவே சுற்றும். சத்திய யுகத்தில் சிறிதளவேனும் பக்தி இருப்பதில்லை. தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார், ஓ ஆத்மாக்களே, சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாக வீடு திரும்ப வேண்டும். விநாசம் முன்னால் உள்ளது. நினைவு செய்வதன் மூலமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் தண்டனையை அனுபவம் செய்வதிலிருந்தும் விடுவிக்கப்படுவீர்கள். நீங்கள் நல்லதோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். இல்லாவிட்டால் பெருமளவு தண்டனையை அனுபவம் செய்ய வேண்டி நேரிடும். நான் குழந்தைகளாகிய உங்களின் சிறந்ததொரு விருந்தாளி. நான் உலகம் முழுவதையும் மாற்றுகின்றேன். நான் பழைய உலகை புதிய உலகாக ஆக்குகின்றேன். பாபா ஒவ்வொரு சக்கரத்திலும் வந்து பழைய உலகை புதிய உலகாக ஆக்குகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். இவ்வுலகம் புதியதிலிருந்து பழையதாக ஆகுவதுடன் பழையதிலிருந்து புதியதாகவும் ஆகுகின்றது. இந்நேரத்தில் நீங்கள் தொடர்ந்தும் சக்கரத்தை சுழற்ற வேண்டும். தந்தை தனது புத்தியில் இருக்கின்ற ஞானத்தையே பேசுகின்றார். சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்பதும் உங்கள் புத்தியிலும் உள்ளது. பாபா வந்துள்ளார் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் தூய்மையாகுகின்றோம். இணைவு செய்வதன் மூலம் நீங்கள் தொடர்ந்தும் தூய்மை ஆகுவதுடன் பின்னர் நீங்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் பெறுகின்றீர்கள். முயற்சி செய்வதற்கு உங்களை தூண்டுவது மிக முக்கியமாகும். உங்கள் முயற்சியை தூண்டுவதற்காக பல படங்கள் போன்றன உருவாக்கப்படுகின்றன. நீங்கள் இங்கு வருபவர்களுக்கு 84 பிறவிகளின் சக்கரத்தை விளங்கப்படுத்துகின்றீர்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தூய்மையற்றவரில் இருந்து தூய்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். அச்சா இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போது தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.